போதைக்கு அடிமையாகும் என்ற இளைஞர் ஜுவதிகள் பின்னணியில் நடப்பது என்னென்று ஆய்வு கட்டுரை பார்க்கிறோம். நமது நாடானது பல தசாப்த காலமாக யுத்தம், ஆட்சி மாற்றம், இனம், மொழியின பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இன்று அவைகளிலிருந்து விடுபட்டு நல்லாட்சி ஆட்சியின் கீழ் அபிவிருத்தி பாதையை நோக்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நல்லாட்சியினை பெரும்பாலானோர் பாராட்டுகிறார்கள், சிலர் தூற்றுகிறார்கள். இவ்வாறு அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, அரசினை பற்றி விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் தங்களது குடும்பங்களை பற்றியோ அதில் வாழும் உறுப்பினர்கள் பற்றியோ யோசிப்பது குறைந்து வருகிறது. இதனால் இன்று எமது நாடானது நாட்டின் அபிவிருத்தி மற்றும் ஒரு நாடுகளின் பொருளாதாரத்துடன் நமது நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் எதிர்காலத்திலே விட பாரியதொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகப் போவது உறுதி. அதுதான் நமது இளைஞர் ஜோதிகளின் போதைப் பொருள் பயன்பாடு. இத்தகைய போதைப் பொருள் பயன்பாட்டினால் இளைஞர் ஜோதிகள் எதிர்காலத்தில் எமது நாட்டினை முற்றாக இருளில் மூழ்கிவிட செய்யப்போகிறார்களா என்று அச்சம் எடுத்துள்ளது. இன்று நமது இளைஞர் ஜோதிகள் என்ன செய்கிறார்கள், அவர்களது வேலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலே கேட்டறிவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இதனால் நமது இளைஞர்கள் சமுதாயமானது பல சீர்கேடுகளுக்கு உள்ளாகி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் அறிந்தும் அறியாமலும் பல தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அவைகள் பற்றி நோக்குவோமானால் சிறு வயதில் திருமணம் செய்தல், மதுபானம் அருந்துதல், புகைப்பிடித்தல் என்பவைகளை குறிப்பிடலாம். ஆனால் இவைகளை தாண்டி இன்று சில இளைஞர் யுவதிகள் பல மடங்கு உயர்ந்து விட்டார்கள். அதுதான் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது. உண்மையாக இவர்கள் கல்வித்துறையிலோ கண்டுபிடிப்புகளிலோ ஈடுபட்டு உயர்ந்திருந்தால் பெருமைப்பட்டிருக்கலாம். இந்த கஞ்சா விற்பனையில் அதிகமாக ஈடுபடுபவர்கள் சிறு வயதான இளைஞர் யுவதிகள் என்பது கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. உண்மையாக இன்றைய நாட்டிலே பத்திரிகை ஒன்றை வாசிக்கு எடுத்தோமாக இருந்தால் அதில் ஒரு செய்தியேனும் போதைப் பொருள் சம்பந்தமான செய்தியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே நமது நாட்டின் எல்லா பகுதிகளிலும் கேரளாவின் கஞ்சா விற்பனையானது அதிகரித்து வருகிறது. கடந்த வருடத்திலிருந்து இன்று வரை கேரளா கஞ்சாவை காவல்துறை கைப்பற்றுவதனை செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த கேரளா கஞ்சாவை கேரளா இளைஞர்கள் முகாமிட்டு கஞ்சாவை பயிரிட்டு கோடை காலங்களில் அறுவடை செய்து உலர்ந்த கஞ்சாவை விற்பனை செய்து தனது வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வதாக கூறப்படுகிறது. இதேபோன்று நமது இளைஞர் ஜோதிகளும் வாழ்க்கையில் தனக்கு தேவையான தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இத்தகைய தொழிலில் ஈடுபடுவதற்கு ஆரம்பித்துள்ளமையை காணக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய கேரளா கஞ்சாவானது இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு கடல் மார்க்கத்தின் வாயிலாக கொண்டுவரப்பட்டு நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வகையில் அண்மையிலே அத்துமீறி மீன்பிடித்துறையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்து குறித்த மீனவ படகுகளில் 5-6 கிலோ கேரளா கஞ்சா காணப்பட்டதாகவும் குறித்த மீனவர்கள் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நமது நாட்டுக்குள் பல்வேறு வழிகளில் போதைப் பொருள் வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையிலே கொழும்பில் நுவரேலியா, மட்டக்களப்பு, மன்னார் வவுனியா போன்ற நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கேரளா கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளது. அதிலும் தமிழ் மாவட்டங்களிலும் முதலிடம் வைப்பதாக கூறப்படுகிறது. அதில் ஜாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு பகுதிகளில் கடந்த காலங்களில் அதிகளவான கஞ்சா பகுதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதோர் விடயம். சாதாரணமாக 82 கிலோகிராம் கேரளா கஞ்சாவானது 123 லட்சம் பெறுமதி. இத்தகைய போதைப் பொருளில் ஈடுபடுபவர்கள் 24, 26, 28 வயது இளைஞர்கள் யுவதிகளாக காணப்படுகிறார்கள். இதில் ஒரு சிலர் கஞ்சா கலந்த ஈப்பு பண்டங்களை சுற்றுலா மற்றும் தூரப்பயணம் மேற்கொள்வதற்கிடம் விற்பனை செய்வதாகவும் காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்துக்கு முதுகெலும்பாக இருக்க வேண்டிய இவர்கள் இவ்வாறான தொழிலில் ஈடுபடுவது வருந்ததற்குரிய விடயம். உண்மையிலே இந்த இளைஞர் ஜோதிகளில் சிலர் மாத்திரமே கல்வி கற்பதில் ஆர்வம் உடையவர்களாகவும் பெரும்பாலானவர்கள் ஆர்வம் அற்றவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இதற்கு காரணம் வறுமை, படிப்பதற்கான சூழ்நிலைகள், சிறுவயதிலேயே தகாதவர்களின் உறவு, பணம் போன்றவைகள் முக்கிய காரணமாக அமைகிறது. அதாவது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கும் போது இத்தகைய தொழிலின் வாயிலாக அதிகளவு பணத்தை தேடிவிட முடியும் என்றதன் அடிப்படையில் குறித்த தொழில் தவறு என்று தெரிந்தும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறு முதலிய சமூகம் செல்லுமானால் எதிர்காலத்தில் எமது நாடானது ஆசியாவிலேயே போதைப் பொருளில் முதலிடத்தை வகிக்கும் ஒரு நாடாக மாறும் என்பது திண்ணம். நாம் அனைவரும் இப்படியான சம்பவத்தை படித்துவிட்டு அதை கொஞ்ச நேரத்திலே மறந்துவிடுவோம். அதனால் இந்த சம்பவம் தங்களின் குடும்பங்களில் இடம்பெற்றாலும் தெரியப்போவதில்லை. காரணம், யாருமே இந்த நவீன உலகிலே குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துவதில்லை, கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசுவதில்லை, பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று தேடுவதும் இல்லை, இது சரிபிள என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. அதனால் அவர்கள் தங்கள் விருப்பப்படி வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இதனால் இவர்களுக்கு பகுத்தறிவும் பண்பு அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால் எமது இளைஞர்களை இனியாவது சரியான பாதையில் இட்டுச் சென்று நல்வழிப்படுத்தும் பொறுப்பும் கடமையும் நமது ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இந்த வகையிலே அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு சில விழிப்புணர்வு வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். பாடசாலை அல்லது உங்களது பிரதேசங்களில் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும். உதாரணமாக உங்களுடைய பிரதேசத்திலே நூலகம் அமைத்தல், கல்வி நடவடிக்கைகளின் பின்னர் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல், கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி இளைஞர் யுவதிகளை ஈடுபட செய்தல் வேண்டும். அரசியல் தலைவர்கள் இளைஞர் யுவதிகளுக்கு சரியான துறையினை பெற்றுக் கொடுக்க உண்மையான நபர்களை தெரிவு செய்யுங்கள். இதன் வாயிலாக நமது இளைஞர் சமுதாயத்தினை போதைப் பொருள் பாவனையிலிருந்து பாதுகாத்து எதிர்காலத்திலேயே பொறியியலாளர், மருத்துவர் என பல்வேறு துறைகளிலும் நம்மால் மாற்றத்தினை கொண்டு வர முடியும். மேலும் இவ்வாறான தவறான தொழிலில் ஈடுபவர்களை காட்டிக் கொடுப்பதற்கு ஒருபோதும் தயங்க வேண்டாம். சிலவேளை உங்களது குடும்பத்தை கூட கொன்றுவிடக்கூடிய ஆற்றல் படைத்தால் இந்த போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் நமக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்பதை மறவாதீர்கள். போதைக்கு அடிமையாகும் இன்றைய இளைஞர் யுவதிகள் பின்னணியில் நடப்பது என்ன? ஒரு ஆய்வு கட்டுரை பார்ப்போம்.